الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا إِنَّ أَكْرَمَكُمْ عِندَ اللَّهِ أَتْقَاكُمْ إِنَّ اللَّهَ عَلِيمٌ خَبِيرٌ وقال النبي عليه الصلاة والسلام لا يبلغني أحد عن أحد شيئا فإني أريد أن أخرج إليكم وأنا سليم الصدر صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல் வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, காலங்கள் செல்ல செல்ல அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமியர்கள் அமல்களிலேயும் வணக்கங்களிலேயும் நல்ல காரியங்களிலேயும் சமூக சேவைகளிலேயும் போட்டி போட்டு கொண்டு ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்றது. ஒரு காலகட்டத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் 50 தாண்டியவர்கள், 60 தாண்டியவர்கள், வயோதிபத்தை அடைந்தவர்கள், நோயாளிகள் தான் செல்வார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கலாம், இளைஞர்கள், வாலிப ஆண்கள், பெண்கள் குடும்பம் குடும்பமாக முழு வருடமும் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, நஃபுல் சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, பல சமூக சேவைகளில் போட்டி போட்டு கொண்டு ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், வணக்கங்கள், இபாதத்துகள், நல்ல காரியங்களில் நாம் ஓரளவுக்கு முன்னேறி இருந்தாலும் இன்னும் ஒரு கஷப்பான உண்மை என்னவென்றால், முழு உலகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏதாவது ஒரு அடிப்படையில் பிரிந்து பல பிரிவினர்களாக பல இயக்கங்களாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது உள்ளத்தில் ரொம்ப வேதனையாக கவலையாக இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை, இந்த ஷரியத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்கு முன்னால அந்த மக்கள் எப்படி எப்படி எல்லாம் பிரிந்தும் பிளவுபட்டும் பல பிரிவினர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த ஷரீஆ, இந்த மார்க்கத்தின் மூலமாக எப்படிப்பட்டவர்களை எல்லாம் நபி அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள், இஸ்லாத்துடன் இணைத்தார்கள். முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் பரம விரோதிகளாக செயல்பட்ட அந்த அபூ சுஃபியானாக இருக்கலாம், அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், அல்லது யூதர்களிலே உள்ள பல மிக முக்கியமான தலைவர்களாக இருக்கலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தின் மூலமாக அவர்கள் எல்லோரையும் ஒரே சப்பிலே ஒரே அணியிலே நபி அவர்கள் இணைய வைத்தார்கள், அமர வைத்தார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல கூறுகின்றான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஸ்த பைன குலூபிஹிம், உலகத்தில் உள்ள அனைத்தையும் நீங்கள் செலவு செய்தாலும் அதன் மூலம் அவர்களுடைய உள்ளங்களால் உங்களை ஒன்றுபடுத்த முடியாது. வலக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும், என்றாலும் அல்லாஹத்தான் அவனுடைய வல்லமையால் அவனுடைய குதிரத்தால் அவர்களுடைய உள்ளங்களால் ஒன்று சேர்த்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு செல்வம். அதை மட்டும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுடைய அருட்கொடையை நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக பகைமையை பாராட்டக்கூடியவர்களாக வாழ்ந்தீர்கள், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் இணைப்பை பிணைப்பை ஒற்றுமையை ஏற்படுத்தி அவனுடைய அருளால அவனுடைய கருணையால நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். ஆரம்பத்தில் உயிரை எடுப்பதற்கு விருப்பம், ஆனால் பின்னொரு காலத்தில் உயிரை பாதுகாப்பதற்கு விருப்பம். நம் எல்லோருக்கும் தெரிந்த சரித்திரம் தான், ஒருவருடைய கடைசி நேரம் தண்ணீர் தண்ணீர் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார், அவருக்கு பக்கத்தில் தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் உள்ள இரண்டாவது நபர் அவர் தண்ணீர் தண்ணீர் என்று கேட்டவுடன் அந்த கடைசி நேரத்தில் கொஞ்சம் நீரை குடித்து தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம், பரவாயில்லை எனக்கு பக்கத்தில் உள்ளவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று அவருக்கு ஜாடி செய்கிறார். இரண்டாவது நபருக்கு பக்கத்தில் அந்த நீர் முற்படுத்தப்பட்ட வேளையில் மூன்றாவது ஒருவர் அவரும் தண்ணீர் தண்ணீர் என்று கேட்ட நேரத்தில் அந்த இரண்டாவது நபர் கூறுகின்றார், அவருக்கு கொடுங்கள் என்று மூன்றாவது நபரையும் சுட்டி காட்டுகின்றார். அந்த கடைசி நேரங்களில் தன்னுடைய உயிரை பாதுகாக்கலாம், ஆனால் என்னுடைய உயிரை பாதுகாப்பதை விட, நான் இந்த உலகத்திலே வாழ்வதை விட மற்றவர்கள் வாழ வேண்டும், நான் மரணித்தாலும் பரவாயில்லை மற்றவர்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த ஒரு இடத்திற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை இந்த மார்க்கத்தின் மூலமாக கொண்டு வந்து சேர்த்தார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, மனிதர்களுக்கு மத்தியிலே பல குலங்கள், பல கிளைகள், பல கோத்திரங்கள் இவைகளை அல்லாஹ் ஆக்கியது நமக்கு மத்தியிலே ஒரு தஆருஃப் அறிமுகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக குர்ஆன்ல கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரி வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. மனிதர்களே, ஒரே ஒரு பெண்ணின் மூலமாக உங்களை நாங்கள் பல கோத்திரங்களாக பல பிரிவினர்களாக நாம் உங்களை படித்ததில் உங்களுக்குள்ளே ஒரு அறிமுகம் ஏற்படணும். இவர் இந்த வம்சத்தை சார்ந்தவர், இவர் இந்த கோத்திரத்தை சார்ந்தவர், இவர் இந்த கிளையை சார்ந்தவர், அதன் மூலம் நீங்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் படித்தோமே தவிர இதன் மூலம் நீங்கள் பிரிவதற்காக அல்ல. ஆனால் துரதிஷ்டவசம் அன்று நபி அவர்கள் மார்க்கம் ஷரியத் தீனின் மூலமாக பிரிந்திருந்தவர்களை ஒன்று சேர்த்தார்கள். ஆனால் இன்று அதே தீன் அதே ஷரியத் அதே மார்க்கத்தை வைத்துக் கொண்டே நாங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல பிரிவினர்களாக, பல இயக்கங்களாக, பல கூட்டங்களாக அரசியலை எடுத்துக்கொண்டோம் என்றால் பல, அதாவது கட்சி அரசியல், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் அதிலே பல பிரிவுகள். ஒரு ஊரை எடுத்துக்கொண்டோம் என்றால் இரண்டு ஜுமா மஸ்ஜித் என்றால் அங்கே இரண்டு பிரிவினர்கள். முக்கியமாக அந்த ஊருடைய உள்ள ஒரு பாடசாலை, அதிலே மாணவர்கள் நல்ல பெருப்பெயர்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த பாடசாலையிலே இரண்டு பிரிவினர்கள். மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை நிர்வாகம் செய்வதன் மூலமாக இரண்டு கூட்டங்கள். அரசியலாக இருக்கலாம், அதாவது ஷரியா சம்பந்தமாக இயக்கங்களாக இருக்கலாம். இப்படியே நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் எங்கு அதிகமாக வாழ்கின்றார்களோ அங்குதான் பிளவுகளும் பிரிவுகளும் இயக்கங்களும் அதிகமாக கொண்டே செல்கின்றன. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையை நாம் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள மிக முக்கியமான வணக்கங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இன்று எல்லோரும் இந்த மஸ்ஜிதிலே ஜுமாவுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஏன் வாரத்திலே ஒரு முறை ஒரு ஊர் மக்களும் ஒரு இடத்திலே ஒன்று சேர வேண்டும். ஜுமா என்றால் சேருதல், இணைதல். ஒவ்வொரு வாரமும் முழு ஊருடைய மக்களும் ஒரு இடத்திலே ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக வாராந்திர ஜுமா. ஒவ்வொரு நாளும் ஐங்கால தொழுகை ஜமா. நீங்க ஆங்காங்கே பிரிந்து பிரிந்து தனித்தனியாக சொல்லாதீங்க. உங்களோட மஸ்ஜிதுல உங்களோட முசல்லாவுல வந்து நீங்க ஜமா கூட்டாக சேருங்கள். தொழுகையிலேயும் கூட்டு, ஜுமாவுடைய தொழுகையிலேயும் கூட்டு. ஒவ்வொரு வருடமும் முழு உலகத்தினுடைய இஸ்லாமியர்கள் அவர்கள் ஹஜ்ஜின் மூலமாக வந்து சேருகின்றார்கள். அரபாவுடைய மைதானத்தில் முழு உலகத்தில் உள்ள எல்லா வகையான எல்லா பாஷையை பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்கே ஒன்று சேர்க்கப்படுகின்றார்கள். வருடத்தில் ஒருமுறை ஹஜ்ஜின் மூலம், வாரத்தில் ஒருமுறை ஜுமாவின் மூலம், ஒவ்வொரு நாளும் ஐங்கால தொழுகைகளின் மூலம், வணக்கங்களின் மூலமாகவும் அல்லாஹ் எதை விரும்புகின்றான் என்றால் இஸ்லாமியர்கள் ஒன்று சேர வேண்டும். அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், நம்முடைய சாதாரணமான பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். நாங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாங்க உண்ணுகின்றோம் உணவு. அந்த உணவை கூட சேர்ந்து சாப்பிடுவது நம்முடைய ஷரியாவுல மிக முக்கியமான ஒரு சுன்னா. அபூதவுதுல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சில சஹாபாக்கள் வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா நக்குல் வலா நஷ்பா, நாங்கள் சாப்பிடுகின்றோம் ஆனால் எங்கட வயிறு நிறையதில்லை. நபி அவர்கள் கேட்டார்கள், பல அல்லக்கும் தப்தரிக்கும், நீங்கள் பிரித்து பிரிந்து தனித்தனியாக சாப்பிடுகின்றீர்களா? ஆம் என்று சொன்னதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இஜ்தமியு அலா தாமிக்கும் யுபாரக் லக்கும் ஃபீக்கும், உங்களோட உணவுல நீங்க சேர்ந்து சாப்பிடுங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு பரக்க செய்யப்படும். முழு உலகத்துல நாங்க சேர்ந்து சாப்பிடுற மாதிரி ஒரு சகல்ல நாலு பேர், ஐந்து பேர், ஆறு பேர், அரபு நாடுகள்ல பெரிய பெரிய மரபையில பத்து பேர் பதினைந்து பேர் சேர்ந்து சாப்பிடுவது மாதிரி உலகத்துல வேற எந்த மதத்தினர்களையும் சேர்ந்து சாப்பிடுவதை நாம் காண முடியாது. சாப்பிடுவது என்பது வணக்கம் அல்ல, இபாதத் அல்ல, அன்றாடம் டெய்லி நாங்க செய்யக்கூடிய ஒரு பழக்கம், ஒரு வழக்கம். ஆனால் அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நீங்க சேர்ந்து சாப்பிடுங்க, சாப்பாட்டின் மூலமாக உணவின் மூலமாக பிரிந்திடாதீங்க, பிரயாணத்தின் மூலமாக பிரிந்திடாதீங்க. வாகனத்தில் ஒரு ஆள் தனியா போனால், அபூதவுதுல வரக்கூடிய ஹதீஸ், அர்ராகிபு ஷைத்தான், ஒருவர் தனியா பிரயாணம் செய்தால், தனியா பிரயாணம் செய்தால் அவர் ஒரு ஷைத்தானை போன்று, ஒரு ராகிபானி ஷைத்தானான், ரெண்டு பேர்கள் வாகனத்தில் போனா ரெண்டு சைத்தான்கள் போவதை போன்று, மூணு பேர்கள் தான் வாகனக்காரர்கள். ஏன் தனியாக இரண்டு பேர் பிரயாணம் செய்தால் சில வேளை விபரீதங்கள், பாதகங்கள், ஆபத்துகள் ஏற்படலாம். அதனால தனியா வாகனத்தில் போகாதீங்க, நீங்க வாகனத்தில் போனாலும் சேர்ந்தே போக பாருங்க. சஹாபாக்கள் பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு அல்லாஹுடைய பாதையில அவர்கள் செல்வார்கள், ஜிஹாதுகளுக்கு செல்வார்கள், யுத்தங்களுக்கு செல்வார்கள். ஆரம்ப காலத்தில் அவர்கள் ஜிஹாதுக்கு சென்று திரும்பி வரக்கூடிய நேரத்தில் இரவு எங்கேயாவது தங்குவார்கள். ஒவ்வொரு சஹாபியும் ஓடி ஓடி எங்கேயாவது ஒரு மரத்தடியில, ஒரு கல்லுக்கு கீழால, ஒரு கற்பாறைக்கு கீழால தன்னுடைய படுக்கைகளை விரித்து ஓய்வெடுக்க ஆரம்பிப்பார்கள். இந்த ஹதீஸும் திருமிதி அபுதாத் போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த பள்ளத்தாக்குகள்ல இந்த பாலைவனங்கள்ல நீங்க ஆங்காங்கே அதாவது பறந்து பிரிந்து தனித்தனியாக படுப்பது இருக்கிறது, இதுவும் ஷைத்தானுடைய வேலை. நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து ஓய்வெடுங்க, ஒரே இடத்துல சேர்ந்து உங்களுடைய படுக்கைகளை விரிங்க. அந்த ஹதீஸ்ல வருது இந்த அளவுக்கு இந்த ஹத்தா அவர்களுக்கு மேலால அலேஹிம் சியாபும், அதற்கு பின்னால அவர்களுக்கு மேலால ஒரு ஆடையை நாங்க விரித்து வைத்தோம் என்றா அந்த ஆடைக்கு கீழாலே எல்லாரும் வந்துவிடக்கூடிய அளவுக்கு ஒரே இடத்திலே உறங்குவார்கள். உறங்குவது என்பது வணக்கம் அல்ல, பிரயாணம் செய்வது வணக்கம் அல்ல, சாப்பிடுவது அன்றாட பழக்க வழக்கம். ஆனால் இதிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா சாப்பிடாதீர்கள், சேர்ந்து சாப்பிடுங்கள். தனியா வாகனத்தில் செல்லாதீர்கள், சேர்ந்து செல்லுங்கள். ஆங்காங்கே தனித்தனியாக உங்களுடைய படுக்கைகளை விரித்து உறங்காதீர்கள், சேருங்கள். ஏன் இதை நபி அவர்கள் ஏன் வலியுறுத்தினார்கள் என்றால், எங்களுக்கு மத்தியில இந்த சேருதல் வரணும், எங்களுக்கு மத்தியில இணைப்பு வரணும், எங்களுக்கு மத்தியில பிணைப்பும் ஒற்றுமையும் வரணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆக இந்த உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு முன்னால் உள்ள மிகப்பெரிய சவால் என்ன? முதலாவது முஸ்லிம்கள் ஒன்று சேரணும், எல்லா முஸ்லிம்களும் இணையணும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சின்ன சின்ன அதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அது நேற்றோ அல்லது நேற்றைய முன்தினமோ உருவான ஒன்று அல்ல. நபியுடைய காலத்திலிருந்து கியாமனால் வரைக்கும் அது இருக்கும். ஆனால் இஸ்லாமியர்களின் அடிப்படையில் நாங்கள் அத்துணை பேர்களும் ஒன்று சேர்ந்தோம் என்றால் எத்தனையோ வகை வகையான அனுகூலங்களை அல்லாஹுடைய உதவிகளை கூட பெற்றுக் கொள்ளலாம். இன்று நமக்கு எதிரானவர்களுடைய மிகப்பெரிய சதிதான் என்ன? இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே பிளவுகளையும் பிரிவுகளையும் உண்டு பண்ணி நாங்க பார்க்கலாம். கடந்த ஒரு 10-15 வருடங்களுக்கு உள்ளால மிக முக்கியமான இஸ்லாமிய தலைவர்களை கொண்டது யாரு? லிபியாவிலே கடாபியை கொண்டது யாரு? நொன் முஸ்லீமா வந்து கொண்டாங்க. அவர் ஒரு முஸ்லீம், கலிமா சொன்னவர். அவருடைய ஆட்சி காலத்தில் முன்ன பின்ன நடந்திருக்கலாம், நாம் இல்லை என்று சொல்லல. ஆனால் கடைசியில அந்த நபர், அந்த மனிதரை எப்படி பாதைகள்ல வீதிகள்ல மிருகத்தை விட கேவலமாக அவர்களை இழுத்து கொண்டு வந்து அடித்து அவர்களை கொலை செய்தது காப்பிர்களா? அந்த சதாம் ஹுசைன் அவரை தூக்கில போட்டது, அவரை பிடித்து கொடுத்தது யாரு? காப்பிர்களா? இன்றைக்கு யமன்ல இஸ்லாமியர்கள் கொண்டு குவிக்கப்படுகின்றார்கள், அவர்களை கொலை செய்யக்கூடியவர்கள் யாரு? காப்பிர்களா? சிரியாவில் இந்த முஸ்லிம்கள் அழிக்கப்படுகின்றார்கள், 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அகதிகளாக சென்றிருக்கின்றார்கள். மேற்கத்திய நாடுகள்ல, ஜெர்மன்ல, பிரான்ஸுடைய பெரிய சிட்டியில அந்த கலர் லைட்ல, அந்த ரெட் லைட் பற்றக்கூடிய நேரத்துல மெயின் ஜங்ஷன்ல வந்து அந்த சிரியாவுடைய அகதிகள் பிச்சை கேட்கலாம். அந்த சிரியாவுடைய அகதிகள் இஸ்லாமிய ஆண்கள், இஸ்லாமிய பெண்கள். நாங்கள் சிரியாவில் இருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் அகதிகளாக இருக்கிறோம். அவர்களுக்கு பிரெஞ்சும் தெரியாது, அவர்களுக்கு டச்சும் தெரியாது, அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது. அவங்களோட கையில ஒரு போர்டை வச்சு கொண்டிருக்கிறாங்க, அந்த பிரெஞ்சில் எழுதி, இங்கிலீஷ்ல எழுதி, டச்சில் எழுதி, நாங்கள் சிரியாவில் இருந்து வந்திருக்கிறோம், அகதிகள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட அகதிகள் இந்த சிரியாவிலிருந்து வெளியாக்கப்பட்டார்கள். அவர்கள் ஏன் வெளியானார்கள்? அவர்களை கொண்டது யாரு? காப்பிர்களா? அவர்களை கொண்டது யாரு? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, ஆனா முஸ்லிம்களுக்கு அதை பற்றி யோசிக்க நேரம் இல்லை. எங்களை எல்லாத்தையும் துண்டு துண்டாக ஆக்கிட்டாங்க. சமீபத்தில் உள்ள இந்த வளைகுடா நாட்டெடுத்துக் கொள்ளுங்க, கத்தாரும் சவுதியும் சேர்ந்திருந்தது, அவர்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்தி கத்தாரை தனிமைப்படுத்தி விட்டார்கள். கத்தார் கூறுகின்றார், அந்த நாட்டுடைய தலைவனோ அந்த நாட்டுடைய மக்களோ கூறுகின்றார்கள், எங்களுக்கு நஷ்டம் இல்லை, நாங்க பொருளாதார அடிப்படையில நாங்க நல்ல ஸ்டெடியா தான் நாங்க இருக்கிறோம், நாங்க பின்னடைவை ஏற்படல, எங்களுக்கு பின்னடைவு ஏற்படல. சவுதி கூறுகின்றார்கள், நாங்களும் பின்னடைவு இல்லை. ஆனா ரெண்டு பேருமே தோத்துட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு முன்னால. சேர்ந்திருந்த மிக முக்கியமான இரண்டு இஸ்லாமிய நாடுகளை பிரித்துட்டாங்க. கத்தார் கூறுகின்றார், நாங்க வெற்றி பெற்றுட்டோம், அவங்களும் தோத்துட்டாங்க. சவுதி கூறலாம், நாங்க வெற்றி பெற்றுட்டோம், அவர்களும் தோத்துட்டாங்க. சர்வதேச இஸ்லாமியர்களுக்கு முன்னால ரெண்டு நாடுகளும் தோத்துட்டாங்க. ஆனா அவங்க தோத்தாங்க, நாங்க தோற்றுவிட்டோம் என்ற செய்தி அவர்களுக்கு விளங்குதில்லை. ஏதோ பொருளாதாரத்தில் முன்னேறி இருப்பாங்க, பொருளாதாரம் நல்ல தரத்தில் இருப்பாங்க, ஆனால் கல்புகளால் உள்ளங்களால் இவர் அவரை காஃபிர் மாதிரி, அவர் இவரை காஃபிர் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நாங்கள் எப்படி இணையலாம், நாங்கள் எப்படி சேரலாம், எங்களுக்கு மத்தியில் உள்ள பிளவுகளை, எங்களுக்கு மத்தியில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை மறந்து நாங்கள் எப்படி ஒன்றுபடலாம் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். இணைவதற்குள்ள மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் என்ன, மற்றவர்களுடைய தவறுகளை பார்க்காம நலவுகளை பார்க்கணும், மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காமல் அவர்கள் செய்த சாதனைகளை பார்க்கணும். நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களால சில தவறுகள், அவர்களால சில முன்ன பின்னமைகள் நடந்திருக்கும். மனிதன் என்ற ரீதியில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அந்த தவறுகளை பார்க்க ஆரம்பித்தால், அந்த தவறுகளை பேச ஆரம்பித்தால், அவரை பற்றி கெட்ட எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட்டது என்றால் அவருடன் இணைய முடியாது. நான் இப்படி இவரோட சேர்ற, நான் இப்படி இவரோட இணைகிற, இவர் இப்படி செஞ்சிருக்கிறாரே, இவர் அப்படி செஞ்சிருக்கிறாரே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஆகப்பெரிய வேலை என்ன, முதலாவது சஹாபாக்களுடைய உள்ளங்களில் மற்ற தன்னுடைய சகோதரர்களை பற்றி உண்டான நல்லெண்ணத்தை ஏற்படுத்தினார்கள். எந்த கட்டத்திலையும் கெட்டெண்ணம் வரக்கூடாது, தப்பிப்பிராயம் வரக்கூடாது. எந்த ஒரு முஸ்லிமான மனிதனை பற்றியும் தவறாக நினைக்காதீங்க. முமினானவர்களை கொண்டு ஹைரையே நினைங்க, நல்லதையே நாடுங்க. சஹாபாக்கள்கிட்ட கூட சொல்லுவாங்க, நீங்க யாரும் யாரை பற்றி வந்து என்னிடத்துல முறைப்பாடு செய்யாதீங்க, அவர் இப்படி செஞ்சாரு, அவர் இப்படி அடிச்சாரு, என்னுடைய காணி அபகரித்தாரு, என்னுடைய சொத்து அடித்தாரு, மற்றவர்களை பற்றி என்னிடத்துல வந்து முறைப்பாடு செய்யாதீங்க. நீங்க யாரும் மற்றொராளை பற்றி வந்து என்னிடத்துல முறைப்பாடு செய்யாதீங்க. உங்களோட சபைக்கு நான் வரக்கூடிய நேரத்துல உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய கல்வி எப்பவுமே சுத்தமாயிருக்கணும். நீங்க யாரையாவது பத்தி வந்து என்னிடத்துல சொல்லிட்டீங்க, அவரை பார்த்தவுடன் அவருடைய தவறு, அவர் செய்த மிஸ்டேக் தான் எனக்கு முன்னால வரும். அதனால யாரை பத்தியும் வந்து என்னிடத்துல முறைப்பாடு செய்யாதீங்க. உண்மையில ஒரு ஆள் தவறு செய்யறாரா, ஸ்கூல் மாணவர்கள் தவறு செய்யறாரா, நம்முடைய மஹல்லால் உள்ள சில வாலிபர்கள் தவறு செய்கிறார்களா, அந்த தவறை திருத்துவதற்குரிய முறை என்ன, ரகசியமான முறையில அவர்கிட்ட சொல்றது, நண்பரே நீங்க இப்படி செய்யாதீங்க, தவறு. அவரை மான பங்கப்படுத்துறல்ல, அவருடைய விஷயத்தை பேஸ்புக்ல போடுறல்ல, அவருடைய விடயத்தை சோசியல் மீடியாவுல போட்டு அவரை கேவலப்படுத்துறது அவமானப்படுத்துறல்ல, ரகசியமான முறையில நண்பர் சகோதரர் நீங்க இப்படி செய்யாதீங்க, நல்ல அழகான முறையில எஸ்எம்எஸ் அனுப்புற, அழகான முறையில வாய்ஸ் மெசேஜ் பேசி அனுப்புற, அல்லாட்ட துவா செய்யறது. ஏன், மனிதர்களுடைய கல்புகள் அல்லாஹுடைய பொறுப்புல, அவன் தான் உள்ளங்களை மாற்றக்கூடியவன், அவன் தான் உள்ளங்களை புரட்டக்கூடியவன். முயற்சி வெளியால செய்யும், முயற்சியை வெளியால செய்ய வேண்டும். மறுமுனையில ரகசியமாக அறப்புட்ட, யா அல்லாஹ், என்னுடைய இந்த நண்பர், என்னுடைய இந்த சகோதரர், என்னுடைய இந்த கூட்டாளி, என்னுடைய இந்த நேபர், இவர் இந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறாரு, அதிலிருந்து அவரை தூரமாக்கிடு யா அல்லாஹ், அதிலிருந்து அவரை அகற்றிவிடு யா அல்லாஹ். கல்புகள் அல்லாஹுடைய கையில, அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் நமக்கு படித்து தந்த துஆவும் அதுதான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தந்த துஆவுல மிக முக்கியமான இந்த துஆவை பாருங்க, ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீனா சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா ஹில்லன் லில்லதீனா ஆமனூ. நம்முடைய பாவத்தை நம்மை முந்திவிட்ட, ஈமானுடன் முந்திவிட்ட நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. வலா தஜல் ஃபி குலூபினா ஹில்லன் லில்லதீன ஆமனூ. ஈமான் கொண்டவர்களை பற்றி உண்டான உள்ளத்தில விரோதத்தை, அவர்களை பற்றி உண்டான குரோதத்தை, அவர்களை பற்றி உண்டான பொறாமையை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திராதே. அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்த மிக முக்கியமான துஆ. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபியுடைய காலத்திலேயும் சஹாபாக்கள் மனிதர் என்ற ரீதியில சில கட்டங்களில் தவறுகள் நடந்திருக்குது, தப்புக்கள் நடந்திருக்குது. அந்த நேரத்தில் நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய திசையை எப்படி திருப்பி இருக்கின்றார்கள்? ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, தபரானியில வரக்கூடிய ரிவாயத், நபி அவர்களுக்கு முன்னால ஒருவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. அவருடைய ஜனாசாவை நபி அவர்கள் தொழுதிப்பதற்காக வேண்டி முன்னோக்கி செல்கின்றார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் லா துஸல்லி அலைஹி ஃபைன்னஹு ரஜுலுன் ஃபாஜிர். யா ரசூலல்லாஹ், நீங்க தயவு செய்து அவருக்கு தொழுதிக்காதீங்க, அவர் ரொம்ப மோசமானவர், ரொம்ப கெட்டவர், நிறைய தவறுகளை பாவங்களை செய்திருக்கிறாரு, அதனால் நீங்க தொழுவித்தீங்கண்டா பின்னால பாவம் தீரவர்களுக்கும் ஒரு தைரியம் ஒன்று வரும், என்னுடைய ஜனாசாவையும் நபியவர்கள் தொழுவிப்பார்கள், அதனால யார சூழல்லா நீங்க அவருடைய ஜனாசாவை தொழுவிக்காதீங்க. நாங்கண்டா என்ன செய்திருப்போம், என்ன நடக்கும்டா? சரி, உடனடியா அந்த சபையில இவர் என்னென்ன செஞ்சாரு, கடந்த காலங்கள்ல என்னென்ன மிஸ்டேக்க செஞ்சாரு, கொஞ்சம் எழுதி சொல்லுங்காண்டு தன் சிலவையில நாம் கேட்கலாம். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுடைய அவர்களுக்கு கொடுத்த அந்த தர்பியா, அவர்களுக்கு கொடுத்த அந்த ஒழுக்க விழுமியத்தை பாருங்க. நபி அவர்கள் எப்படி அவங்களோட சிந்தனையை திசை திருப்புகின்றார்கள் என்றா, நபி அவர்கள் ஷபேல முன்னால வந்து ஹல் ரஆஹும் மின்கும் அஹதுன் அமில அலா அமாலில் ஹைர், இந்த சபையில யாராவது ஒரு ஆள் இந்த மரணித்த இந்த ஜனாசாவை வைக்கப்பட்டிருக்கிற இந்த மனிதர் உலகத்தில் வாழும் பொழுது ஏதாவது எப்பயாவது ஒரு நலவை செய்ததை இந்த சபையில் உள்ளவங்க யாராவது பார்த்திருக்கிறீங்களான்னு கேட்டார்கள். அந்த சபையிலிருந்து ஒரு ஆள் எழுமினார், சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹுடைய பாதையில ஜிஹாதுக்கு யுத்தத்துக்கு சென்றிருந்தேன், அல்லாஹுடைய பாதையில ஒரு நாள் சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹுடைய பாதையில சென்று இரவுல ரொம்ப அயர்ந்து தூங்கிய நேரத்தில் அவர்களுடைய பொருள்களை, பொதிகளை, பேகுகளை, சுமைகளை இவரும் நீ நானும் சேர்ந்து தான் இரவுல செக்யூரிட்டி வேலை செய்தோம். இவரும் தூங்கல்ல, நானும் தூங்கல்ல, நாங்க ரெண்டு பேரும் இரவுல கண் விழித்து இந்த மற்ற தோழர்களுடைய பொருள்களை பாதுகாத்தோம் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் சத்தமா சொன்னாங்க, இன்ன அஸ்ஹாபக யதுன்னூன அன்னக மின் அஹலில் நார் வா அன அஷ்ஹது அன்னக மின் அஹலில் ஜன்னா. உங்களுடைய தோழர்கள் நினைக்கிறார்கள், கருதுகின்றார்கள், நீங்க நரகவாதி என்று சொல்லி. ஆனா நான் அல்லாஹுடைய ரசூல், நான் சாட்சி கூறுகின்றேன், நான் சாட்சி பகருகின்றேன், நீங்க சொர்க்கவாதி. யாருடைய கண் அல்லாஹுடைய பாதையில ஒரே ஒரு நாள் விழித்திருந்தாலும் அந்த கண் நரகத்திற்கு செல்வது ஹராம், அந்த கண் சொர்க்கத்திற்கு தான் செல்லும். இந்த மக்கள் நீங்க நரகவாதி என்று நினைக்கிறார்கள், நான் சாட்சி கூறுகின்றேன், நீங்க சொர்க்கவாதி. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய சிந்தனை எப்படி திருப்புறாங்க, அவர் பாவி, அவர் குற்றவாளி, அவர் நிறைய தவறு செய்திருக்கிறார் என்று சொன்ன நேரத்தில் அவருடைய என்னென்ன தவறுகள் என்றா நபி அவர்கள் பட்டியலிட சொன்னார்கள். அவருடைய நலவை கேட்டாங்க, அவர் செய்த நல்ல காரியத்தை ஏலன் செய்தாங்க, பகிரங்கமாக அறிவிப்பு செய்து அவருடைய நலவுகளை மக்களுக்கு முன்னால பகிரங்கப்படுத்தினார்கள். புகாரியில வார ரிவாய, ஹாதிப் இப்னு அபி பல்தா ஒரு சஹாபி இருந்தாரு. ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் திடீர்னு மக்காவாசிகளுக்கு இவர் என்ன செய்யறாரு, ஒரு லெட்டர், ரகசியமான முறையில ஒரு லெட்டர் எழுதி ஒரு பெண்ணுடைய கையில கொடுத்து அனுப்புகின்றார். ஏதோ ஒரு அடிப்படையில் நபி அவர்களுக்கு தெரிய வந்தது. நபி அவர்கள் ஹதரத் அலி இன்னும் ரெண்டு சஹாபாக்களை சொன்னார்கள், வேகமாக மக்காவுடைய பாதையில போங்க, ஒரு பேரித்தப்பற தோட்டம் ஒன்று வரும், அந்த தோட்டத்துக்கிட்ட போய் பாருங்க, அங்க ஒரு பெண்மணி இருப்பா, அந்த பெண்ணிடத்துல ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும், அந்த லெட்டரை வேகமாக எடுத்து கொண்டு வாங்க. ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்ற ரெண்டு சஹாபாக்களும் வேகமாக வந்து அந்த ஹாக் என்ற இடத்துல பார்த்த ஒரு பெண்மணி இருந்தார். அந்த பெண்ணிடத்துல சொன்னாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற லெட்டரை தாங்க. ஆரம்பத்தில் அந்த பெண் மறுத்து விட்டால் என்னிடத்தில் அப்படி ஒன்றும் இல்ல. அதற்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பயமுறுத்தினாங்க, நீங்க தரப்போகிறீங்களா அல்லது உங்களுடைய ஆடையை கலட்டி உங்களை செக் பண்ணி அந்த அந்த லெட்டரை வெளியில் எடுக்க வாண்டி கொஞ்சம் எச்சரித்த பொழுது அந்த பெண் தன்னுடைய தலை முடி கொண்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்த அந்த லெட்டரை எடுத்து கொடுக்கிறாங்க. ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு வேகமா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுத்தவுடன் நபி அவர்கள் அதை பிரித்து பார்க்கிறாங்க. அதுல இஸ்லாமியர்கள் வெகு விரைவுல மக்காவுக்கு வரப்போறாங்க, இன்னின் ஆயத்தங்களுடன் வரப்போறாங்க என்ற முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான சில மெசேஜ்கள் செய்திகள் அதில் எழுதப்பட்டிருந்தது. எழுதியது யாரு? ஹாதிப் இப்னு அபி பல்தா ரதியல்லாஹு அன்ஹு. அவரை நபி அவர்கள் அழைத்தாங்க, ஹாதிப் என்ன வேலை செஞ்சிருக்கிறீங்க? ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு துடிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அனுமதித்தாங்க இவருடைய கழுத்த வெட்டோனும், இவர் மிகப்பெரிய ராஜ சுரோகி, எங்கட முஸ்லீம்களுடைய செய்திகளை மக்காவில் உள்ள காபிர்களுக்கு அம்பலப்படுத்துறாரு, இவர் உயிருடன் நிற்க கூடாது, அனுமதித்தாங்க இவருடைய கழுத்த தலைய வெட்டோனும். நபி அவங்க சொன்னாங்க, உமர் கொஞ்சம் அமைதியாகுங்க, ஹாதிப் இப்னு அபி பல்தா நபி அவங்க கூப்பிட்ட, ஹாதிப் நீங்க எழுதின லெட்டரா? ஆம் யா ரசூலல்லாஹ். ஏன் இப்படி எழுதினீங்க? யா ரசூலல்லாஹ், நான் முஸ்லீமா தான் நான் இருக்கிறேன், இஸ்லாத்துல உறுதியா தான் நான் இருக்கிறேன், நான் மதம் மாறல்ல மனம் மாறல்ல, ஆனா மக்கள் உங்களுக்கு எல்லாம் நிறைய நண்பர்கள் கூட்டாளிமார்கள் உறவினர்கள் இருக்கிறாங்க, அவர்களின் மூலமாக உங்களோட சொத்து செல்வங்கள் உங்களோட தோட்டங்கள் வீடு வாசல்கள் பாதுகாக்கப்படும், எனக்கு மக்காவுல உறவினர்களோ நண்பர்களோ யாரும் இல்ல, என்னுடைய சில முஷ்ரிக்கான சில நண்பர்கள் தான் இருக்கிறாங்க, நான் இந்த லெட்டரை எழுதினதுடைய நோக்கம் அவர்கள் என்னுடைய சொத்து செல்வங்களை கொஞ்சம் பாதுகாக்கணும், என்னுடைய வீடு வாசல்களை தோட்டம் துறவுகளை பாதுகாக்கணும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் நான் எழுதினேன், வேற எந்த ஒரு செய்தியை அவர்களுக்கு காட்டி கொடுக்கணும் அல்லது நான் மதம் மாறணும் என்ற சிந்தனையே இல்ல என்று சொன்னவுடன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படா தாலம் யா உமர், உமர் தெரியாதா, இன்னஹு கத் ஷஹித பத்ரன், இவர் பத்ரி சஹாபாக்கள் ஒரு ஆள், இந்த ஹாதிபுனு அபி பல்தா பத்ரி சஹா பத்ரி யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களில் ஒருவர், இவர்களை பற்றிய குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், பத்ருவாசிகளை தொட்டு நாங்க மன்னித்து விட்டோம், பத்ருவாசிகளுடைய பத்ரி சஹாபாக்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டதா குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான் உமர், உங்களுக்கு இந்த செய்தி தெரியாதா? அவர் செய்த விடயம் சாதாரணமான விடயம் அல்ல, பயங்கரமான ராஜ துரோகமான விடயம். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய சிந்தனை எப்படி திருப்புறாங்க, அவருடைய நலவு அவருடைய ஆகப்பெரிய நலவு, அவர் பத்ரு சஹாபி, அவருடைய விடயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல கூறியிருக்கின்றான் அவர்களை நாங்கள் மன்னித்து விட்டோம் என்று. அதற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆறுதல் படுத்துகின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, நம்முடைய சீராவுல சலஃபு சாலிஹங்களுடைய வரலாறுகள்ல இது போன்ற நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் சம்பவங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்குது. யாரிடத்திலாவது ஒரு நல்ல தன்மை இருந்தா நபி அவர்கள் பகிரங்கமா சொல்லுவாங்க. அதுல சாத்தி அல்லாஹு அன்ஹு ஒரு தடவை மஸ்ஜிதுக்குள்ள வாரார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆள் வருவாரு, அவரை நல்ல பார்த்துக்கோங்க, அவர் சொர்க்கவாதி. இரண்டாவது நாளும் அதே மாதிரி, மூணாவது நாளும் அதே மாதிரி, ஒரு சஹாபி அவருடைய வீட்டுக்கு அவரை பின்தொடர்ந்து போய் அவருடைய வீட்டில் மூணு நாள் ஏதோ ஒரு பொய்யான காரியத்தை சொல்லி காரணத்தை சொல்லி அவருடைய வீட்டில் மூணு நாள் அப்துல்லாஹி இப்னு அம்ரு இப்னு அல் ரலியல்லாஹு அன்ஹு தங்கி, நீங்க மூணு நாள் மஸ்ஜித் நபவிக்கு வந்த நேரத்தில் உங்களை சுட்டி காட்டி எத்தனோ அழைக்கும் அல் ஆன் ரஜுலும் மின் அஹலில் ஜன்னா, ஒரு ஆள் சொர்க்கவாதி இப்ப வருவாருண்டு பார்த்து சொன்னாரு. உலகத்திலேயே நபியுடைய வாயால நீங்க சொர்க்கவாதியாக ஆகிறதுக்கு என்ன விசேஷமான அமல் செய்வீங்க, அதை பார்க்கத்தான் நான் உங்களோட வீட்டுக்கு வந்தேன் என்று ஒரு நீண்ட வரலாறு வருது. எதை சொல்ல வாரோம்டா, மற்றவர்களுடைய நலவுகளை பார்க்கணும், அந்த நலவுகளை தேடணும், அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளணும். தவறுகளை பார்க்கிறல்ல, குற்றங்களை பார்க்கிறல்ல, பலகீனங்களை மிஸ்டேக்குகளை பார்க்கிறல்ல, ஏன் அதை பார்த்தோம் மற்றவர்களுடன் இணைய முடியாது, மற்றவர்களுடன் சேர முடியாது, மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நமக்கு முன்னால் உள்ள ஆகப்பெரிய சவால், மிக முக்கியமான ஒரு விடயம் என்னான்டா, முதல்ல உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் சர்வதேச முஸ்லிம்கள் ஒன்று சேரணும். அதிலும் குறிப்பாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாங்க ஒரு 20 லட்சம் பேர் தான் இந்த நாட்டில் நாங்க வாழ்றோம். இந்த நாட்டில் மாஷா அல்லாஹ் நாங்க கிட்டத்தட்ட எல்லா முஸ்லீம்களும் ஒரே தமிழ் பேசக்கூடியவங்க. இந்த நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 95% முஸ்லீம்கள் ஒரே மதஹப் ஷாஃபி மதஹபை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். நம்முடைய பக்கத்து நாட்டில் உள்ள மாதிரி ஷியா சுன்னியை கொலை செய்வார், சுன்னி ஷியாவை கொலை செய்வார், இவர் காதியானை கொள்ளுவார், அவர்கள் பொம்ஸ்களை வைப்பாங்க, வெடிகுண்டுகளை வைப்பாங்க. அந்த மாதிரியான எந்த நிகழ்வுகளும் இந்த எங்கட நாட்டில் நடப்பதற்குரிய சான்சஸே இல்லை. என்ன, நாங்கள் எல்லாம் 20 லட்சம் இஸ்லாமியர்கள் ஒரே மதஹபுக்கு கீழால, அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ அதனுடைய கொள்கைக்கு கீழால ஷியா காதியானியர்கள் இந்த இரண்டு சாரா தவிர மற்ற எல்லா இயக்கத்தில் உள்ளவர்களும் நாங்கள் அந்த கொள்கைக்கு கீழால் இருக்கின்றோம். இப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் மஸ்ஜிதுடைய விஷயத்தில், பாடசாலையுடைய விடயத்தில், அதே மாதிரி வேற ஏதாவது சமூக சேவைகளுடைய விடயங்கள்ல, அரசியல் வரும் பொழுது அதில் நாங்கள் பல பிரிவினர்களாக, பல இயக்கங்களாக, பல பார்ட்டிகளாக பிரிஞ்சோம். அல்லாஹுடைய உதவியை நாங்கள் எப்படி பெற்றுக் கொள்வது? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, வெளிநாடுகள்ல நாங்க பார்க்கலாம், எங்கட நாட்டுடைய மக்கள் அல்ஹம்துலில்லா பல வெளிநாடுகள்ல நிறைய இடங்கள்ல மஸ்ஜிதுகளை கட்டி இருக்கிறாங்க. இந்த ரமதான்ல நாங்க அமெரிக்காவுக்கு சென்றிருந்தோம். அங்கே நிபியோக்குல நியூ ரோஷன் என்ற ஒரு சின்ன இடம், எங்கட ஸ்ரீலங்கன் ஒரு 200-300 குடும்பம் தான் இருப்பாங்க. அங்க நாங்க சில நாட்கள் இருந்தோம் ரமதான்ல. அங்கே ஐங்கால தொழுகையை தொழுவிக்கிறாரு ஒரு பங்களாதேஷ் இமாம். தராவீஹ் தொழுகையை தொழுவிக்கிறாரு ஒரு பாகிஸ்தானுடைய ஹாபிஸ். அவர் நியூயார்க் சிட்டி டிராபிக்ல, பகலையில சிட்டி டிராபிக்ல வேலை செய்வாரு. இரவையில வந்து தனியாக ஒரு ஜுது 1.5 ஜுது ஓதி 20 ரக்அத் அவராகவே தொழுவிப்பாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இரவோ. நாங்க நோன்பு துறக்கிறதே 9:30-10 மணிக்கு, இஷா ஆரம்பிக்கிறதே 11:00-11:30, 12:30 தராவிய யாரும் ஒன்று பேச மாட்டாங்க. அந்த ஒரு ஹாஃபிஸ் அலி அவர் தனியாக ஒரு ஜுசு ஓதுவாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எடுத்து தராவிய தொழிப்பாரு. அங்கே நம்முடைய நாட்டு சகோதரர்கள், பங்களாதேஷ் சகோதரர்கள், இந்தியா சகோதரர்கள், பாகிஸ்தான் சகோதரர்கள், மொரோக்கோக்காரர்கள் எல்லாரும் இருப்பாங்க. எந்த விதமான பாகுபாடு வித்தியாசம் இல்லை. எங்கட நாட்டுடைய அடிப்படையில டெய்லி இஃப்தார் நடக்கும். அந்த இஃப்தாருக்கு எங்கட நாட்டுல மாதிரி கஞ்சி அந்த ஷோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த மொரோக்கோ அரபி சகோதரர்கள் அதில் அவர்களும் வந்து கலந்து கொள்வாங்க. சில நாட்களில் அவர்களுடைய நாட்டுடைய குஸ்குஸ் ஒரு உணவு அதை இஃப்தாருக்கு வைப்பாங்க. எங்கட நாட்டு மக்கள் அதிலேயும் கலந்து கொள்வாங்க. ரமதானுடைய 27வது இரவுல முழு இரவும் எங்கட நாட்டுடைய அமைப்புல அங்க பயான் நடந்துச்சு, அங்கே தௌபா நடந்துச்சு, அங்கே தமிழ்ல நடந்துச்சு. அந்த முழு மொரோக்கோ சகோதரர்கள் யாரும் ஒரு ஆளும் எழும்பி போகல. அந்த கடைசி சஹருடைய உணவு வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு தான் இருந்தாங்க. நான் எதை சொல்ல வரேன், வெளிநாட்டில் உள்ளவர்கள் மற்ற பாஷை வேற, நாடு வேற, கண்டம் வேற, கல்ச்சர் வேற, இப்படி இந்த அளவுக்கு வேறுபட்டும் அவர்களோடு நம்முடைய சகோதரர்கள் இணையலாம. இந்த நாட்டில் உள்ள நாங்க ஒரே பாஷை, ஒரே கலாச்சாரம், ஒரே மதஹப பின்பற்றக்கூடியவங்க நாங்க சேரலாம். அவங்க அங்க சேர்றாங்க. அந்த வெஸ்டெஸ்டர் கவுண்டி கிட்டத்தட்ட 73,000 குடும்பம் இருக்குது. இஸ்லாமியர்கள் 2,000 குடும்பம் தான். ஆனா ஒரு நாள் இஃப்தாருக்கு பக்கத்தில் உள்ள சேச்சில் உள்ள பாதரும் வந்தாரு. யகூதிகளுடைய செனகுடைய அவர்களுடைய முக்கியமான 2 யூத அறிஞர்களும் வந்தாங்க. அந்த வெஸ்டெஸ்டர் கவுண்டியுடைய செனட்டரும் இஃப்தாருக்கு வந்தாங்க. இஃப்தார் நடக்கிறதையும் பார்த்தார்கள். மஹ்ரிப் தொழுகையையும் ஆறுதலா பார்த்து கொண்டிருந்தாங்க. மஹ்ரிப்புக்கு முன்னால அவர்களோட பேசுற நேரத்தில் அந்த யஹூதி 2 யூத அறிஞர்கள் அந்த செனகக்குடிய மிக முக்கியமான அவர்களுடைய மத அடிப்படையில் உள்ள இமாம்கள் சொன்னாங்க, எங்கட மீடியாவில் நீங்க பார்ப்பீங்க, அமெரிக்கர்கள் எங்கட நாட்டுடைய தலைவர் எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பு மாதிரி, ஆனா நாங்க உங்களோட தான் இருக்கிறோம், நாங்க உங்களோட கோபம் இல்ல, நாங்க உங்களோட எதிர்ப்பு இல்ல. அப்படி இருந்தா நாங்க வந்திருப்போம் அவங்களுடைய இஃப்தாருக்கு.
அந்த ரெண்டு இமாம்கள் வந்து எங்கள்கிட்ட கூறுறாங்க, அந்த வெஸ்டர் கவுண்டியுடைய செனட்டர் வராரு, வந்ததோடு மட்டுமல்ல பெருநாளுடைய தினத்துக்கு பப்ளிக் ஹோலிடே கொடுக்கிறாங்க. 73,000 ஃபெமிலியில 2,000 முஸ்லீம் ஃபெமிலி, மீதமுள்ள 75,000 நொன்மு 71,000 நொன் முஸ்லீம். ஆனால் இந்த 2,000 குடும்பத்திற்காக முழு பெருநாளுடைய தினத்தை பப்ளிக் ஹொலிடேயாக அந்த வெஸ்டர் கவுண்டியில கொடுத்தாங்கண்டா. இது எதன் மூலம்? நம்முடைய சகோதரர்களுடைய விட்டு கொடுப்பு, நம்முடைய சகோதரர்கள் அவர்களோட இணைகிறது, அவர்களோட சேர்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இங்கிருந்து போனவர்கள் தான். ஆனால் அல்ஹம்துலில்லா, சின்ன சின்ன விஷயங்களை விட்டு விட்டு மாற்று மதத்திலே உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், அங்கே உள்ள வெள்ளைக்காரர்களாக இருக்கலாம், அவர்களோடு இணையலாம். அண்டா, ஏன் நாங்க எங்கட மஹல்லாவாசிகளோட இணையலாம், எங்கட இந்த மத்திதை சூழ உள்ளவர்களோட நாங்க ஏன் இணையலா, எங்கட அந்த சின்ன சின்ன விஷயங்களை எங்கட பிடிவாதத்தை ஒரு பக்கத்துல தூக்கி வைக்கணும். நாங்க எல்லாம் இலங்கை வாழ் இஸ்லாமியர்கள், இந்த நாட்டிலே வாழக்கூடிய 10% கடந்த காலங்களில் பிரிஞ்சதனால தான் பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள 4-5% இந்த அளவுக்கு எங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அதனால் இதற்கு பின்னால் அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், எங்கட பிரச்சனை எங்களுக்கு உள்ள. ஆனா மஸ்ஜித் என்று வரும் பொழுது, பாடசாலை என்று வரும் பொழுது, வேற ஊருடைய மிக முக்கியமான விஷயம் வரும் பொழுது, நாட்டுடைய மிக முக்கியமான விஷயங்கள் வரும் பொழுது, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து ஒட்டுமையாக இருந்து கையேந்தினோம். எங்கட கரங்கள் அல்ல வெறுங்கரங்களாக ஆக்க மாட்டான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அமல்ல ஐபாதத்துல நபுலான காரியங்கள்ல சுண்ணத்தான நோன்புகள்ல சமூக சேவைகள்ல சுனாமி அது போன்ற வெள்ளங்களுக்கு நாங்க போட்டி போட்டுக் கொண்டு உதவி செய்வதை போன்று, அதுல கவனம் அக்கறை காட்டுவதை போன்று, அதை விட கூடுதலாக நாங்க இணையோனும், நாங்க சேரோனும். எந்த இயக்கமாக இருக்கலாம், எந்த இஸ்லாமிய அரசியல் கட்சியாக இருக்கலாம், நான் முஸ்லீம் என்ற அடிப்படையில, நான் இஸ்லாமிய என்ற அடிப்படையில நான் அவரை தூட்ட மாட்டேன், அவரை தவறாக பேச மாட்டேன், அவருடைய தவறுகளை பார்க்க மாட்டேன். தவறுகளை எங்கேயாவது பேசுறாங்களா, உடனடியா சொல்லுங்க, பேசாதீங்க. நாத்தம் தவற பேசாதீங்க, நலம பேசுங்க. யாராவது தவறுகளை பரிமாறுகிறாரா, அவர்கிட்ட சொல்லுங்க, பில தவறு பாவம், நல்லத சொல்லுங்க, நல்லத பேசுங்க. நாங்க செஞ்சோம்டா தான் எங்கட புள்ள குட்டிகளை அந்த அடிப்படையில வளர்க்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, அந்த அடிப்படையில நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, விசேஷமாக முதலாவது இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. எங்களுக்கு மத்தியிலே உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை மறந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றுபடணும் யா அல்லாஹ். அதற்கு சாதகமான எல்லா வழிகளையும் திறந்து தருவாயாக. அதற்கு ஷைத்தான் எங்களுக்கு மிகப்பெரிய விரோதியாக இருக்கின்றான், அவனுடைய வலையிலே வீழ்ந்து விடாமல் நம் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. நாட்டுடைய மக்களுக்கு மத்தியிலே, இந்த நாட்டுடைய எல்லா இன மத மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக சகோதரோ வாஞ்சையுடன் வாழக்கூடிய சூழலை உருவாக்கி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன். யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.